நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் நுண்ணுயிரியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டாக்டர் டி கவிதா அவர்கள் லூயிஸ் பாஸ்டரின் வாழ்க்கை வரலாறும் அவரின் கண்டுபிடிப்பின் முக்கியத்துவம் குறித்த பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் முனைவர் கவிதா. நான் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் நுண்ணுயிரியல் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். இன்று நாம் மாடர்ன் மைக்ரோபயாலஜி, அதாவது நவீன மைக்ரோபயாலஜியின் தந்தை என போற்றப்படும் லூயிஸ் பாஸ்டர் அவர்களின் பிறந்த நாளை அனைவரும் கொண்டாடி மகிழ்கின்றோம்.
மேடம், இப்போ நுண்ணுயிரியல் துறையோட தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய லூயிஸ் பாஸ்டரோட பிறந்த தினத்தை பற்றி முதல்ல அவரை பற்றி சில தகவலை மட்டும் கூறலாம் மேடம்.
பாஸ்டர் வந்து பிரான்ஸ் நாட்டில் 1822 டிசம்பர் மாதம் 27 அதாவது இதே தேதியில் பிறந்தார். ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் கெமிஸ்ட், பட் அவருடைய கான்ட்ரிபியூஷன் கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் கிடையாது, மைக்ரோபயாலஜி அது நுண்ணுயிரியல் துறையில் பலவிதமான வளர்ச்சிகள் இன்னைக்கு இருக்குது அப்படின்னா அதற்கு வித்திட்டவர் லூயிஸ் பாஸ்டர் தான். இன்னும் சொல்லணும் அப்படின்னா இன்றைய கொரோனா காலகட்டத்தில் இந்த மெடிக்கல் மைக்ரோபயாலஜி, இம்யூனாலஜி அப்படின்னு சொல்லுவோம், இந்த ரெண்டு ஃபீல்டும் வளர்ச்சி அடைகிறதுக்கு முதன் முதல்ல காரணமாக இருந்தவரே இந்த லூயிஸ் பாஸ்டர் தான்.
மேடம், இப்போ இந்த நுண்ணுயிரியல் அப்படின்னா என்னென்ன மேடம், அது என்ன வகை, எத்தனை இருக்குது, இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் மேடம்.
நுண்ணுயிரி அப்படிங்கிறது நமக்கு கண்ணுக்கு தெரியாது, நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் பலவிதமான விந்தைகளை அது இன்றைக்கி நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் அது செயல்படுத்தி இருக்குது அப்படின்னா அது 100% உண்மையான விஷயம். இது எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, தூணலும் இருக்கும் துரும்பலும் இருக்கும் அப்படின்ற மாதிரி இது எல்லா இடத்துலையுமே இருக்கும், காற்றில், தண்ணியில், நம்மளுடைய உடலில், விலங்கில், இன்னும் தாவரங்களில், எல்லாத்துலேயுமே இந்த நுண்ணுயிரி வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கும். இதில் பலவிதமான வகைகள் இருக்குது, அதை வந்து வகைப்படுத்தணும் அப்படின்னா பாக்டீரியா, பூஞ்சை, வைரஸ், புரோட்டோசோவா, ஆல்கே, நீலப்பசும் பாசி அப்படின்னு சொல்லுவோம். இந்த நுண்ணுயிரிகளானது நிறைய நன்மைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் நுண்ணுயிரி அப்படின்னது என்ன நினைப்பாங்க அப்படின்னா இது ஒரு கிருமி, இது நோயை மட்டும்தான் விளைவிக்கும். பொதுவாகவே பொதுமக்களுக்கு நுண்ணுயிரி அப்படிங்குமே ஒரு கிருமி அப்படின்றது மட்டும்தான் ஞாபகத்துக்குமே வரும். ஆனால் அப்படி கிடையாது, அது அன்றாட வாழ்க்கையில், மனிதருடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த நுண்ணுயிரிக்கு ஒரு பங்கு இருக்குது.
நன்மைகள் பயக்குது அப்படின்னா என்னென்ன வகையான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது?
நம்ம நன்மைகள்னு எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி நீங்கள் நம்மளுடைய வீட்டில் இருந்தே ஆரம்பிப்போம், இண்டஸ்ட்ரிக்கு போகிறதுக்கு முன்னாடி, அதாவது பெரிய பெரிய தொழிற்சாலைகளில் கூட இன்றைக்கி மைக்ரோப்ஸை வந்து இந்த நுண்ணுயிரிகளை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டில் ஒரு சின்ன உதாரணம், நம்ம வீட்டில் இருந்தே ஆரம்பிப்போம். இப்போ மாவு புளிக்கணும் அப்படின்னா அதில் வந்து லாக்டிக் ஆசிட், ஈஸ்ட்டு, இந்த மாதிரியான நுண்ணுயிரிகள் இருக்கிறது. பால் புளிச்சு உங்களுக்கு தயிராக வருது அப்படின்னா அதுவும் அந்த நுண்ணுயிரி தான் காரணம். பேக்கரியில் அது பேக்கர்ஸ் ஈஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, சக்கரமைசிஸ் சர்வீஸே. இந்த மாதிரி நிறைய நுண்ணுயிரிகள் இருக்குது. இந்த நுண்ணுயிரிகளுடைய நன்மைகளை ஃபஸ்ட்டெல்லாம் அந்த காலத்தில் மக்களுக்கு அது தெரியலை, இது ஒரு புரியாத புதிராகவே இருந்துக்கிட்டு இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி லூயிஸ் பாஸ்டர் மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் வந்து இந்த விளைவுகளுக்கு காரணம் இந்த நுண்ணுயிரிகள் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த நுண்ணுயிரியல் துறையுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப பெரிய லெவலில் போயிட்டு இருக்குன்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த நுண்ணுயிரிகளை பயன்படுத்தி இன்னைக்கு எக்கச்சக்கமான, அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா, நிறைய கேன்சர் போன்ற நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. இன்னைக்கு கூட ஒரு நியூஸ் பேப்பரில் படித்தேன், ஒரு டயட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், மைக்ரோபயாலஜி படித்தவங்களுக்கு தெரியும், அது ஒரு வகையான ஆல்கே, ஆல்காக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆல்கேயிலிருந்து என்ன வேணா கேன்சருக்கு மருந்து பிரித்து எடுத்துருக்குறாங்க. இந்த கண்டுபிடிப்பானது நேச்சர் அப்படிங்கிற ஒரு ஜேர்னலில் பப்ளிஷ் ஆகியிருக்கு. இது மாதிரி இது கேன்சருக்கு மட்டும் கிடையாது, சில வைரஸுக்கும் கூட இந்த சைனோபாக்டீரியா ஆல்கேலிருந்து மருந்துகளை கண்டுபிடிச்சு அதிலிருந்து பிரித்து எடுத்து நம்ம அந்த நோய்களை குணப்படுத்துறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இது மட்டும் இல்லை, பீர், வைனு இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் அந்த இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு மூல காரணமாக இருக்கிறதே இந்த நுண்ணுயிரிகள் தான். நான் ஒன்று நம்ம மனிதனுடைய இன்டஸ்டைன் அப்படின்னு சொல்லுவோம், குடல் பகுதின்னு சொல்லுவோம். நம்ம குடல் பகுதியில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் சரியான விகிதத்தில் விகிதாச்சாரத்தில் இல்லை அப்படின்னாலே நமக்கு நோய் வரும். ஸோ அந்த நுண்ணுயிரிகள் வந்து நமக்கு நோயை விளைவிக்குது அப்படிங்கிறத மறந்துட்டு நன்மையை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நான் இந்த தருணத்தில் இவருடைய பிறந்த நாளில் சொல்லிக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன்.
மேடம், இப்போ அந்த மைக்ரோ பயாலஜி அதாவது இப்போ அந்த நுண்ணுயிரியல் துறையில் வந்து லூயிஸ் பாஸ்டரோட பங்களிப்பு எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் மேடம்.
பாஸ்டர் இல்லைன்னா மைக்ரோ பயாலஜி இல்லை அப்படின்னே நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, டிஸ்ப்ரூவ்டு த ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னென்னா, ஒரு கொள்கை இருந்துச்சு உயிரியெல்லாம் தானாக தோன்றுறது, அது அந்த மாதிரி தானாக ஒரு உயிரி தோன்றி வளர்ச்சி அடையுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொள்கையை ஃபஸ்ட்டு அவர் தான் வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணார். அதாவது அது அப்படி இல்லை, உயிரிகள் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கேமிட்ஸோ ஏதோ ஒரு மூலப்பொருளில் இருந்து தான் தோன்றுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொன்னவர் லூயிஸ் பாஸ்டர் தான். அதுக்கப்புறம் என்னென்னா, ஜெர்ம் தியரி ஆஃப் டிசீசஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது என்னென்னா, நோய் வர்றதுக்கு இந்த நோய் கிருமிகள் காரணம் அப்படிங்கிறத எக்ஸ்பிரிமெண்டலாக, அதாவது இவருடைய ஆய்வுகள் எல்லாமே 100% வந்து ஆய்வு கூடத்தில் அவர் சோதனை பண்ணி பலவிதமான ஆய்வுகளுக்கு உட்படுத்தி தான் அவர் இப்போ வெளியில் அதை கொண்டு வர்றாரு. அப்படி வந்து ஒரு நோய்க்கு காரணம் இந்த கிருமி தான் அப்படிங்கிறது வந்து ஜெர்ம் தியரி ஆஃப் டிசீஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொன்னது இந்த லூயிஸ் பாஸ்டர் தான். அதுக்கப்புறம் இவருடைய மிக முக்கியமான பங்களிப்பு அப்படின்னு என்ன சொல்லணும்னா, ஃபெர்மெண்டேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். ஃபெர்மெண்டேஷன் டெக்னாலஜி அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காற்று இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த நுண்ணுயிரிகள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு மாவாக இருக்கட்டும் அல்லது ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆல்கஹால் அப்படின்னா நொதித்தல், இப்போ ஒரு பழத்தை கரைச்சி அதை ஒரு கொஞ்ச நாளைக்கு வச்சிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு நொதித்தல் வினை நடைபெறும். அந்த நொதித்தல் மூலமாக தான் இப்போ இருக்கக்கூடிய அந்த பீர் ஒயின் இதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த தொழில்நுட்பம் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைகிறதுக்கு ஃபஸ்ட்டு அதில் இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணி, இந்த மைக்ரோப்ஸ் தான் இந்த வினைகளுக்கு காரணங்கிற அந்த ஃபெர்மெண்டேஷன் டெக்னாலஜின்ற ஒரு ஃபீல்டு டெவலப் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தவரே இந்த லூயிஸ் பாஸ்டர் தான். ப்ளஸ் அது மட்டும் கிடையாது, இப்போ அதிலிருந்து சில கண்டாமினேட்டிங் மைக்ரோப்ஸும் வளரும். ஸோ அப்போ அந்த கண்டாமினேட்டிங் மைக்ரோப்ஸை எப்படி அதிலிருந்து எலிமினேட் பண்ணலாம், அதாவது நீக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அவர் பலவிதமான ஆய்வுகளை செஞ்சு, அதுக்கப்புறம் அதனுடைய விளைவாக தான் அவர் என்ன கொண்டு வர்றாரு அப்படின்னா, பாஸ்டுரைசேஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை டெவலப் பண்ணுறாரு. இன்றைக்கு வரைக்கும் இந்த டெக்னிக் வந்து நம்ம மில்க்கு பதப்படுத்தின பால் நம்ம எல்லோரும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த பாஸ்டுரைசேஷன் டெக்னிக் அப்ளை பண்ணி தான் இந்த பாலை வந்து ஒரு வாரம் 10 நாளைக்கு நம்ம பதப்படுத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியுது. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இந்த பாலோ அல்லது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் 50 டிகிரியிலேருந்து 60 டிகிரிக்கு நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக தொடர்ந்து 1-3 தடவை அதை ஹீட் பண்ணுற பொழுது அதில் இருக்கக்கூடிய கண்டாமினேட்டிங் மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது அது வந்து அன்வான்ட் மைக்ரோப்ஸ், அந்த அன்வான்ட் மைக்ரோப்ஸை ரிமூவ் பண்ண முடியும். அப்போ ஸ்டெர்லைசேஷன், இது ஒரு டெக்னிக் மைக்ரோபயல் நுண்ணுயிரியல் துறையை பொறுத்த வரைக்கும் ஸ்டெர்லைசேஷன்ன்றது ஒரு தொழில்நுட்பம். அந்த அதுதான் ரொம்ப பேசிக்கான இது தொழில்நுட்பம், அந்த ஸ்டெர்லைசேஷனுங்கிறது. அதை ஃபஸ்ட்டு இவர் வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. அதனால் இவருடைய பேரிலேயே அந்த டெக்னிக்கை பாஸ்டுரைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, கோவிட் பேண்டமிக் சுச்சுவேஷனை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இப்போ இன்றைக்கி நம்ம எல்லாம் வேக்சினுங்கிறோம், பூஸ்டர் டோஸுங்கிறோம், நிறைய வேர்ட்ஸை வந்து நம்மளே காயின் பண்ணுறோம். ஆனால் ஆக்சுவலாக இந்த வேக்சின் அப்படிங்கிற அந்த வார்த்தையை முதன் முதல்ல காயின் பண்ணவரே லூயிஸ் பாஸ்டர் தான். வேக்சின் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவர் வேணா எட்வர்ட் ஜென்னர் அப்படிங்கிற இவருடைய அவருடைய சமகால ஒரு சயின்டிஸ்ட்டு தான் அவரும், அவருன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அந்த வேக்சின்ங்கிற வார்த்தை இன்னைக்கு எல்லாம் பட்டி தொட்டி எல்லாமே இந்த வேக்சின் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து அந்த வேர்டை முதல்ல உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர் பாஸ்டர் தான். அதாவது இவருடைய பங்களிப்பு இந்த வேக்சினுக்கு ரொம்ப ரொம்ப, இன்றைக்கி நம்ம எல்லாருமே இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோம் நடமாடி இருக்கிறோம் அப்படின்னா, நம் இந்த வேக்சின் தான் காரணம். ஏன்னா நிறைய இப்போ வந்து சில வைரஸ்கள் வந்து மியூட்டேட் ஆகி நமக்கெல்லாம் இன்ஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதிலிருந்து நம்மளை தற்காத்துக்கிறதுக்காக நம்ம எங்கே போகிறோம், வேக்சினேட் பண்ண போகிறோம், நிறைய வேக்சின் போடுறோம். கோவிட் மட்டும் கிடையாது, குழந்தைகள்லேருந்து அந்தந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி நிறைய வேக்சின் போடுறோம். இந்த வேக்சினேஷனில் அட்டனுவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அட்டனுவேஷன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நோய் விளைவிக்கக்கூடிய கிருமியை எடுத்து அந்த கிருமியிலேயே அந்த நோய் விளைவிப்பு தன்மையை குறைச்சி திரும்ப அதை நீ உங்கள் உடம்புக்குள்ளே செலுத்துகிற பொழுது அது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தியை ஒரு ஏற்படுத்துது. அதாவது அதை நம்ம இம்யூனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எதிர்ப்பு சக்தியை இப்போ எப்படி நமக்கு கோவிட் ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனாக இருக்கோ அதே மாதிரி அவருடைய காலத்தில் ராபர்ட் கோச் அப்படிங்கிற சயின்டிஸ்ட், அவரும் ஒரு இவரை மாதிரியே மைக்ரோபயாலஜிஸ்ட்டு தான், ஆந்த்ராக்ஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் அப்போ ரொம்ப பேண்டமிக்காக இருந்துச்சு இந்த ஆந்த்ராக்ஸுங்கிறது. இது எதனால் வரக்கூடியதுன்னா, பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவால் வரக்கூடிய நோய் தான். அப்போ அந்த மாதிரியான ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் இந்த அட்டனுவேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பயன்படுத்தி இவர் வந்து ஃபஸ்ட்டு ஆந்த்ராக்ஸுக்கு வேக்சின் கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் ரேபிஸ், இன்றைக்கி நம்ம எல்லாம் வெறிநாய் கடின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ரேபிஸ் வைரஸுக்கு ஃபஸ்ட்டு வேக்சின் டெவலப் பண்ணது பாஸ்டர், அந்த பெருமை பாஸ்டருக்கே சேரும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, குன்னூரில் பாஸ்டர் இன்ஸ்டியூட் இருக்குது, அது மாதிரி ஃபாரின்ஸ்லேயும் இருக்குது. நிறைய ஸ்கூல் நேம் கூட இவர் பேரில், ஸ்ட்ரீட் நேம் இவர் பேரில் இருக்குன்னா, இவருடைய அந்த கான்ட்ரிபியூஷன்ஸ், பங்களிப்பு வந்து இந்த மைக்ரோபயாலஜிங்கிற ஃபீல்டுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னே சொல்லலாம். அதிகம் அப்படிங்கிறத விட ஆரம்ப புள்ளி வச்சு அதை வளர்த்து விட்டவரே அவர் தான் அப்படின்றதையும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன்.
மேடம், இப்போ அந்த நுண்ணுயிர் துறையில் வந்து லூயிஸ் பாஸ்டர் வந்து பங்களிப்பு வந்து மிக முக்கியமானது, துவக்கி வைத்ததும் அவர் தான். அவருடைய பல தகவல்களையும் வந்து அதை பற்றி விரிவான வகையில் சொன்னீங்க. அதே காலகட்டத்தில் இப்போ எந்த அளவுக்கு அதோட மாற்றங்கள் உருவாகியிருக்கு அதை பற்றி சொல்லணுமே மேடம்.
கண்டிப்பாக அவர் ஆரம்பித்து வச்சது அது அப்படியே இல்லை. இது இன்னைக்கு வந்து இந்த நுண்ணுயிரியல் துறையானது பறந்து விரிந்து பலவேறு பிரிவுகளாக பிரிஞ்சு ஒவ்வொரு துறையுமே வந்து நல்ல ஒரு நிலைமையில் வளர்ச்சி கண்டுக்கிட்டு தான் இருக்குது. அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மைக்ரோப்ஸு, இந்த நுண்ணுயிரி அப்படிங்கிறது எல்லா இடங்கள்லையுமே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதால் எல்லா கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்லேயுமே வளர முடியும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ அந்த மாதிரியான பண்புகளை நம்ம எடுத்துக்கிட்டு இப்போ என்ன, இப்போ ரீசெண்டாக அவங்க டெவலப் பண்ணின அந்த டெக்னிக்குகளை பயன்படுத்தி இப்போ அதனுடைய அடுத்த கட்டமாக நம்ம எங்கே போயிருக்கிறோம் அப்படின்னா, நிறைய வைரஸஸ்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறது. அது வந்து எங்கன்னா, இந்த சைனோபாக்டீரியா, ஆல்கே, இந்த மாதிரியான நுண்ணுயிரிகளிலிருந்தே நம்ம வந்து அதை பிரித்து எடுத்து நம்ம லெபாரட்டரியிலேயே, ஆய்வகத்திலேயே அதை தூய்மைப்படுத்தி பல்வேறு விதமான ஆய்வுகளுக்கு உட்படுத்தி இந்த ஆன்டி கேன்சர் அண்ட் ஆன்டி வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம், இந்த பண்புகள்லாம் இருக்கா அப்படின்னு அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் இதை வந்து அனிமல் ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் தான் மனிதனுக்கு கொடுக்க முடியும். இந்த மாதிரியான ஆய்வுகள் இப்போ போயிட்டு இருக்குது. இது மட்டும் இல்லை, அதாவது ஒரு பேசிக்கான கான்செப்ட் அன்னைக்கு டெவலப் பண்ணதுனால தான் நம்ம இன்னைக்கு வந்து கோவிடுக்கு வந்து வேக்சின் கண்டுபிடிச்சி, நம்ம அன்னைக்கு டிஎன்ஏ வேக்சின், அட்டனிவேட்டட் வேக்சின் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, அந்த பாஸ்டருடைய அந்த ஒரு அரிய கண்டுபிடிப்பு, அவருடைய அந்த டெக்னிக்ஸ் தான். இப்போ அட்டனிவேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கண்டுபிடிப்பு. நுண்ணுயிரிகளினுடைய பங்களிப்புங்கிறது வேறு வேறு துறைகள்லையும் நிறைய இருக்குது. பயோ ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன்ஸ், பயோ ஃபெர்டிலைசர் ப்ரொடக்ஷன், அப்புறம் நம்ம சுற்றுப்புற சூழலை வந்து தூய்மைப்படுத்துறதுல இந்த மைக்ரோப்ஸுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, பயோ கண்ட்ரோல் ஆஃப் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லி, இதெல்லாம் வந்து நம்ம வந்து கெமிக்கலாக தான் நம்ம தெளிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இதுக்கு ஒரு மாற்று வழி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த நுண்ணுயிரிகள் ஏற்கனவே சொன்னே இல்லையா, நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் நிறையா இருக்குது. பாக்டீரியாக்கள் மட்டும் இல்லை, பூஞ்சைகளும் நிறையா இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ இந்த நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் வேரில் காற்றில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை நிலைநிறுத்துறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கும், மண்ணுடைய வளத்தை மேம்படுத்துறதுலேயும் இந்த பாக்டீரியாக்களுக்கு மிக முக்கியமான பங்கு இருக்குது. அதாவது என்னென்னா, இப்போ இருக்கக்கூடிய அந்த கழிவுகள், குப்பைகள், இதையெல்லாம் மக்க செஞ்சு, அதாவது இன்றைக்கி நம்ம அதை என்னன்னு சொல்கிறோம், இயற்கை வேளாண்மை அப்படின்னு சொல்கிறோம். பசுந்தலை உரங்கள் போடுறதெல்லாம் இப்போ குறைஞ்சிருச்சு. ஸோ அப்போ அதுக்கு மாற்று வழியாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரியான அதாவது இதை பயன்படுத்துறதுனால இந்த நுண்ணுயிரிகளை, இந்த நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகளை பயன்படுத்துறதுனால மண்ணுடைய தரம் காக்கப்படுது, இந்த சுற்றுப்புற சூழல் மாசுபடுத்தல் அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கே இடம் இல்லாமல் போயிடும். அதை பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மூணாவதாக பார்த்தோன்னா ரொம்ப எக்கனாமிக். இன்றைக்கி எடுத்துக்கிட்டோன்னா அந்த பேக்கெட்டு, அந்த பயோ ஃபர்டிலைசர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பேக்கெட்டெல்லாம் ரொம்ப குறைவான விலையிலேயே நம்ம கவர்மெண்ட்டே கொடுக்குறாங்க. அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்டில் கவர்மெண்ட்டே மிக குறைவான விலையில் விவசாயிகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ கெமிக்கல் அதாவது வேதியியல் முறையில் தயாரிக்கப்பட்ட உரங்களையோ பூச்சிக்கொல்லிகளையோ களைக்கொல்லிகளையோ நீங்கள் வாங்கி பயன்படுத்துறதுனால என்னாகும்னா சுற்றுப்புற சூழல் வந்து மாசுபடும். அது மட்டும் இல்லாமல் பயன்படுத்துகிறவங்களுக்கும் நிறையா டிசீசஸ் வரும், நோய்கள். அது கண்டிப்பாக நமக்கு தெரியும் கெமிக்கல்னால என்ன டிஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்கின் டிசீசஸ் எல்லாம் காஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ அதுக்கு மாற்றாக நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த பயோ ஃபர்டிலைசர்னு சொல்லக்கூடிய அதாவது ரைசோபியம், அசோஸ்பைரிலம், இந்த இதை காமனாக என்ன சொல்லுவோம் நாங்கள் அப்படின்னா ரைசோ பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாக்டீரியாக்கள் என்ன செய்யும்னா மண்ணுடைய வளத்தை மேம்படுத்தும், மண்ணில் இருக்கக்கூடிய அந்த இலைகள் தலைகள் இதுகளை வந்து மக்க செஞ்சு மண்ணுடைய அந்த நைட்ரஜன் கார்பன் இந்த சத்துக்களை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கறதுனால பயிர்கள் வந்து பூச்சிகளிடமிருந்து காக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் விவசாய உற்பத்தியும் அதிகரிக்கப்படுது. அப்போ எல்லா ஃபீல்டுலேயுமே இந்த மைக்ரோபயாலஜி, இந்த நுண்ணுயிரி அப்படிங்கிறது வியாபித்து இருக்குது. லூயிஸ் பாஸ்டர் அப்போ அன்றைக்கி ஆரம்பித்து வச்சாரு, அது மைக்ரோப்ஸை ஐசோலேட் பண்ணிட்டு அது இந்த ஃபெர்மெண்டேஷன் டெக்னாலஜி இது மாதிரியான தொழில்நுட்பங்களை அன்னைக்கு நமக்கு அறிமுகப்படுத்தினதுனால இந்த நுண்ணுயிரியல் துறையானது எல்லா விதத்துலேயும், அதாவது வேக்சினில் மட்டும் இல்லை, மெடிக்கலில் மட்டும் இல்லை, அக்ரிகல்ச்சர், என்விரான்மெண்ட்டு, ஃபார்மசூட்டிக்கல் இப்படின்னு வித எல்லா விதமான தொழில்நுட்பத்திலையும் இதனுடைய பங்கு அதிகமாக இருக்குது. ஒரே ஒரு இது என்ன சொல்லலாம் அப்படின்னா லோ காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மைக்ரோப்ஸை நீங்கள் பயன்படுத்துறதுனால மிக குறைவான முதலீடு அதிகமான லாபம் ஈட்ட முடியும். ஸோ அதனால தான் வந்து எல்லாருமே வந்து இந்த மைக்ரோப்ஸை தேடி அதில் ரொம்ப ரிசர்ச் அதிகமாக போயிட்டு இருக்குது. ஒரு பொருளாதாரத்திலையும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது வந்து நான் உறுதியாக சொல்லி.
இப்போ இந்த நுண்ணுயிர் துறை அப்படிங்கிறது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இதில் வந்து நீங்கள் வந்து உதவி பேராசிரியராகவும் இருக்கீங்க, நீங்கள் என்னெல்லாம் ஒரு ஆய்வு மேற்கொண்டிருக்கீங்க மேடம், அதை பற்றி கூட சொல்லலாமே.
நம்ம வந்து பெரும்பகுதி வந்து விவசாயத்தை தான் நம்பி இருக்கிறோம். ஸோ விவசாயிகளுக்கு எந்த அளவில் இந்த ஆராய்ச்சியை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நான் வந்து விவசாயத்திற்கு உதவி செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள், அதாவது பயோ ஃபர்டிலைசர் அப்படின்னு சொல்லுவோம், நுண்ணுயிர் உரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாக்டீரியாக்களை வந்து எடுத்து அது எப்படி நம்ம ஆய்வு செஞ்சு இது எப்படி நம்ம உற்பத்தியை அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற சம்பந்தமான ஒரு ஆய்வை நான் மேற்கொண்டு, இது வந்து என்னுடைய ஆய்வில் வந்து நிறைய நல்ல ரிசல்ட்டெல்லாம் கிடச்சிருக்கு. இது விவசாயிகளுக்கு ரொம்ப ஒரு வரப்பிரசாதம். இந்த நுண்ணுயிரியல் துறை அந்த நுண்ணுயிரியை வந்து நம்ம உரமாக பயன்படுத்துறதுங்கிறது ஒரு வரப்பிரசாதம். இதன் மூலம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த கெமிக்கல்ஸை அதிகமாக பயன்படுத்தாமல் குறைச்சி பயன்படுத்திக்கிட்டு இந்த நுண்ணுயிரிகளை கொஞ்சம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா உற்பத்தி திறனை அதிகப்படுத்தலாம். அதுதான் இன்றைக்கு இருக்க மக்கள் தொகை பெருக்கத்துக்கு இந்த உற்பத்தி திறனை அதிகப்படும். இது ஒரு இயற்கை சார்ந்த விவசாய முறையினே நம்ம சொல்லலாம். அதாவது இதனால் எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது, மனிதனுக்கு எந்த ஒரு தீங்கையுமோ அல்லது ஏதாவது ஒரு நோயை விளைவித்துரும் அப்படிங்கிற ஒரு அச்சமோ கிடையாது. மாற்றாக தாவரத்திற்கு அது நிறைய உணவுகளை வந்து காற்றிலிருந்தும் மண்ணிலிருந்தும் கரைச்சி சேமித்து கொடுக்குது. அதனால தான் உற்பத்தி அதிகமாகுது. இந்த இயற்கை விவசாய முறையை பயன்படுத்துறதுனால நம்மளுடைய இயற்கை உணவு நமக்கு கிடைக்குது. இப்போ நம்ம வந்து கெமிக்கலை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கெமிக்கல் அதிகமாக போடுறதுனால அதில் ஒரு பெரும்பாதியான பகுதி நம்ம உடம்புக்குள்ள போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இயற்கை விவசாயத்தை நீங்கள் பயன்படுத்துகிற பொழுது இதன் மூலம் மண் வளம் பாதுகாக்கப்படுவது மட்டும் இல்லாமல் இயற்கையான உணவு நமக்கு கிடைக்குது. இது போல் இயற்கையான முறையில் விளைவிக்கப்பட்ட உணவுகளை உண்பதுனால நம்ம உடல் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுகிறது என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கேன்.
மைக்ரோபயாலஜி அதாவது நுண்ணுயிரில் துறையின் தந்தை அப்படிங்கக்கூடிய அளவில் லூயிஸ் பாஸ்டரோட பிறந்த தினமான இன்று அவரை பற்றிய பல தகவல்களும், இந்த நுண்ணுயிர் துறை எந்த அளவுக்கு மாற்றங்களாகி இப்போ எந்தெந்த அளவுக்கு பயன்படக்கூடிய விஷயமா இருக்கு அப்படிங்கிறத பற்றியும் பல தகவல்களையும் எடுத்துக்கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியையும், மேலும் உங்களுடைய இந்த நுண்ணுயிர் துறையில் ஆய்வுகள் மேற்கொண்டு வருவதற்கான வகையில் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன், மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம்.
ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மைக்ரோபயாலஜின்னு சொல்லக்கூடிய லூயிஸ் பாஸ்டருடைய பிறந்த தினத்தை நம்ம இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த தருணத்தில் இந்த நுண்ணுயிரிய துறையினுடைய வளர்ச்சி பற்றியும் அதனுடைய ஆராய்ச்சிகள் பற்றியும் அதில் லூயிஸ் பாஸ்டருடைய பங்கு பற்றியும் கேட்டறிந்த புதுகை பண்பலை நேயர்களுக்கும் இது போன்ற நல்ல தகவல்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் புதுகை பண்பலைக்கும் எனது சார்பாகவும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை லூயிஸ் பாஸ்டரின் வாழ்க்கை வரலாறும் அவரின் கண்டுபிடிப்பின் முக்கியத்துவம் குறித்து காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் நுண்ணுயிரியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டாக்டர் டி கவிதா அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை fm91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.